கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருச்சபையார் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நாம் அறிந்திருக்கிறபடி இந்த வருடத்திலும் ஆண்டவர் அவருடைய பாடு மரணங்களை நாம் நினைவு கூறத்தக்கதான ஒரு காலத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கும் போது இதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் போன வாரத்தில் சொன்னது போல அடியனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தர் என்னோடு இடைப்படுகின்ற ஒரு காலம் இந்த காலம். ஆண்டுடைய பாடு மரண நாட்களின் வசனங்களை வாசிக்கும் போதெல்லாம் அது எனக்கு மிகவும் பிரயோஜனமாக தேவன் அதை ஆக்கி தருகின்ற அதே தேவன் நம் அனைவருக்கும் இந்த காலத்திலே நாம் தியானிக்கிற வசனங்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்க ஆண்டவர் அருள் புரிவாராக. கொஞ்சம் பேர் நம்ம வந்திருக்கிறோம், அதனால நான் உங்கள்கிட்ட சில காரியங்களை கேட்பேன், நீங்க தயவு செய்து அதற்கு பதில் சொல்லும்படியாக ஜபிக்கிறேன், சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆரம்பத்திலே கேட்கிறேன், சாத்தா அவங்களை ஆலயத்துக்கு கூட்டிட்டு போவானா? அதை எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? தேங்க்யூ. இயேசு கிறிஸ்துவை லூக்கா சுவிசேஷம் எழுதும் போது இது மூன்றாவது சோதனையாக எழுதுகிறார். மத்தேயு எழுதும் போது அது இரண்டாவது சோதனையாக எழுதுகின்றார். இயேசுவை பிசாசானவன் ஞாபகத்தில் வச்சிருங்க, பிசாசானவன் லூக்கா 4:9 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை எருசலேமுக்கு கொண்டு போகிறான். நீங்க இதுல நீங்களும் நானும் ஒன்னு அறிந்து கொள்ளணும், எருசலேமுக்கு கூட்டி போறான். எருசலேம் மகாராஜாவின் நகரம், அது தாவீதின் நகரம். எருசலேமுக்கு கொண்டு போகிறான், எருசலேமுக்கு கொண்டு போய் அங்கேயும் எங்க கூட்டிட்டு போகிறான், தேவாலயத்தை கூட்டிட்டு போறான். தேவாலயத்துல கூட்டிட்டு போய் உப்பரிகையின் மேல் கொண்டு போய் நிறுத்துகிறான். இயேசுவும் போனார் அவனோட. கூட்டிட்டு போன இடத்துல நீங்க இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் எல்லாத்தையும் செய்யறான். இது பிசாசு தான் கூட்டிட்டு போனான் என்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, அங்க கூட்டிட்டு போய் உப்பரியின் மேல் கொண்டு போய் நிறுத்திவிட்டு என்ன சொன்னா, 91 சங்கீதத்தை சொல்றான். ஞாபகத்தில் வச்சுடுங்க, எகைன் ஒரு பெரிய பிரச்சனை அது. எருசலேம் மகாராஜம் நகரம், ஆலயம் தேவனுடைய ஆலயம், 91 சங்கீதம் கிறிஸ்தவங்களுக்கு அது முழுசுமா தெரிகிற ஒரு சங்கீதம். பகலில் பறக்கும் அம்புக்கு, ஆமா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம், விரும்புகிற ஒரு சங்கீதம். இதை யாராவது உங்க வீட்டில் வந்து வாசித்துட்டு போனாங்கன்னா அன்னைக்கு நல்லா தூங்குவோம் நம்ம. அப்படிப்பட்ட ஒரு சங்கீதத்தையும் சொல்லி இயேசுவிடத்துல கேட்கிறான், ஐயா நீங்க கீழே குதிச்சீங்கன்னா அவருடைய தூதர்களை அனுப்பி அவர்கள் உண்மை தங்கள் கரங்களில் எழுதி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். பாருங்க, எருசலேம் தவறு கிடையாது, ஆலயம் தவறு கிடையாது, 91 சங்கீதம் தவறு கிடையாது. ஆனா இயேசுவானவர் அதை அறிந்து கொண்டார். என்ன சொன்னார் தெரியுமா? அவனை பார்த்து ஆண்டவர், அந்த பிசாசை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறது. நீ கவனிங்க, பிசாசானதான் எந்த நிலைமைனாலும் சரிதான் ஆலயத்துக்கு வந்து இந்த கோல் சொல்லுகிறது, வம்பு பண்ணுவது, சண்டை போடுவது, இதெல்லாம் நடக்குது பாத்தீங்களா? இது நடக்குமையானால் என்னை ஆலயத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்தது யாரு? இன்னொருவரை ஆலயத்துக்கு பரிசுத்தாவியன் கூட்டிக் கொண்டு போனார். லூக்கா 2 நாம் அதை வாசிக்கிறோம். சிமியோன் என்கிற ஒரு பெரியவரை பரிசுத்தாவியின் ஏவுதலினாலே அவர் எங்கு கொண்டு போகப்பட்டார்? ஆலயத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆண்டவர் மரியாதைக்கு ஒரு விசேஷமான ஒரு வசனத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா சந்ததியும் ஒன்ன என்ன சொல்லும், பாக்கியவதி என்று சொல்லும், எல்லா சந்ததியும் சொல்லும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த மரியாதைக்கே ஒரு தீர்க்க தரிசியாக செமியோன் மாறினான். இதுதான் பரிசுத்தாவியினால நான் கொண்டு போகப்படுவதும் பிசாசினால கொண்டு போகப்படுவதும். ரெண்டு பேரும் கொண்டு போனது ஒரே இடத்துக்கு தான். இதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இதை நான் பல தடவைகள் சொல்லுவேன், ஆனாலும் மறுபடியும் சொல்லுகிறேன். இன்று ஆண்டவர் ஆலயத்திலே உங்களையும் என்னையும் கூட்டிக் கொண்டு வருவது எந்த விதமான வியாக்கியாகிய அல்லவற்றால் ஒரு மாறுபாடான கருத்துக்களை பேசுவதற்கு அல்ல, ஆண்டவர் உங்களையும் என்னையும் தீர்க்க தரிசிகளாக இங்கு கொண்டு வருகிறார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வருமானா, பைபிள் பிரச்சனை ஆனாலும் சரிதான் வரும்னு வச்சுடுங்களேன். லெட்ஸ் ப்ரே டு காட். ஆண்டவரே, உங்க ஆலயத்துல வந்திருக்கிறேன் சுவாமி, உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறேன் தகப்பனே, தப்பி தவறி கூட என் வாயிலிருந்து உங்களை நோகத்தக்கதான் ஒரு வார்த்தை வந்துவிடக்கூடாது சுவாமி, வேண்டாம் ஆண்டவரே. ஆவியானவர் என்னை அழைத்துக் கொண்டு, ஆவியானவர் என்னை கொண்டு போகின்ற ஒரு இடமாக இந்த ஆலயம் அமைய வேண்டும். இதை சாத்தான் செய்தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி, அப்போதான் அந்த சொல்லாரு, பரீட்சை பாராதிருப்பாயாக. அப்ப நம்முடைய ஆண்டவரை நம்ம என்ன செய்யக்கூடாது, பரீட்சை பார்க்க கூடாது. அப்ப இதை நீங்களும் நானும் இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா, புரிந்து கொண்டோம்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பாத்துருங்க, வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் ஜெனரலா உங்களுக்கு முன்னால வைக்க விரும்புறேன். ஏன்னா வேதம் முழுசும் ஆராய்ஞ்சு பார்த்தோம். பாத்துருங்க, இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்றதுக்காக தேவனை பரீட்சை பார்த்தது வேதம் முழுவதும். பழைய பாடு புதிய பாடு சங்கீதம் எங்கும் பார்க்கும்போது இஸ்ரவேல் புத்திரரே, தேவனை பரீட்சை பார்த்தது இஸ்ரவேல் புத்திரரே, அடிமை தனத்திலே காணப்பட்டவர்களை விடுதலை செய்து கத்த மிக பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை செய்து வழி நடத்தின அவர் பிள்ளைகள் தான் அவரை பரீட்சை பார்த்தார்களாம். இன்னும் தெளிவா சொல்ல போனா, யார் பரீட்சை பார்த்தாங்களான்னா, ஆபிரகாமன் சந்ததி, ஆபிரகாமன் பிள்ளைகள். நம்ம யாரு? சத்தமா பேசுங்க, ஒண்ணு இல்ல, கொஞ்ச பேர் தானே இருக்கோம். நம்ம யாரு? ஆபிரகாமன் சந்ததி, நம்ம ஆபிரகாமன் பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புதிய எருசலேம் வாசிகள் நம்ம வந்து நம்ம இஸ்ரவேலராக காணப்படுகிறோம். அப்போ யார் தான் தேவனை பரீட்சை பார்ப்பார்களா? யார் தான் ஆண்டவர் பரீட்சை பார்க்க முடியும்? சொல்லவே மாட்டேங்களே. தேவனுடைய பிள்ளைகள் தான் நம்ம, தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் பரீட்சை பார்த்தாங்க. அதனால பிசாசுங்க சோதித்ததை நான் சொல்ல விரும்பல. மற்றபடி சாத்தாட்சி நீங்க முற்றிலும் சத்தியமாக வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவரை சோதித்தவர்கள் அவருடைய பிள்ளைகளே, அவருடைய பிள்ளைகளே. சரி, எந்த பிள்ளைகளும் பாருங்களேன், எந்த பிள்ளைகளும் பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பகுதியை தான் நான் வாசிக்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாத்தீங்க, 15வது அதிகாரம். இந்த 15வது அதிகாரத்துக்கு முந்தி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேலருடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டார். இவங்க கூக்குரல்றாங்க, காரணம் என்ன? வைக்கல் கொடுக்க மாட்டேன்னு தான். ஆனா என்ன செய்யணும்? அவனுடைய அளவின்படி இவர்கள் செங்கல் அறுத்து கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு துன்பத்தில் இருந்தவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு உத்தர வரலி. பாருங்களேன், ஒரே பர்வதத்தில் காணப்படுகிறான் மோசே, அவனை போய் சந்தித்து அவனை கூட்டிட்டு வந்து இவர்களுக்கு தலைவனாக ஏற்படுத்தி, அவன் எனக்கு ஆண்டவரை பேச தெரியாது என்று சொன்னபடியால் அவனுடைய சகோதரனாகிய ஆரோனையும் அவனுக்கு துணையாக கொடுத்து ஆண்டவர் 10 வாந்தைகளுக்கு மேலாக எகிப்திலே நடப்பித்து ஆண்டவர் மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமாக இருந்து சிவந்த சமுத்திரத்தை பிளந்து அவர்களை வனாந்திரத்தில் அவர்கள் வெட்டாந்திரையிலே நடக்கிறவர்களைப் போல நடக்க பண்ணி அற்புதத்தை மாதிரி ஒரு அற்புதம் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. 40 வருஷம் அவங்களுடைய செருப்பு தேய்ந்து போகல பாருங்க, அவங்களுடைய உடைகள் கிழிந்து போகவும் இல்லை. பாருங்களேன், கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் அவர்கள் குடிபெயர்ந்து போகிறது மாதிரி போகின்ற 40 ஆண்டு காலம் அவர்களுக்கு மண், அவர்களுக்கு இறைச்சி, அவர்களுக்கு தண்ணீர், அவருடைய தேவைகள், அவருடைய மருத்துவ வசதிகள், அவருடைய சகலத்தையும் செய்த அற்புதம் நிறைந்த ஒரு காலம் வேற எங்கேயுமே நீங்க பைபிள் பார்க்க முடியாது. அப்ப இப்பதான் சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வந்திருக்கிறாங்க. சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வரும்போது யாத்திரகம் 15 அதிகாரம் முதல் 9 வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பாடினார்கள். அப்ப அவங்களுக்கு பாடு தெரியும், இசைக்கருவிகளை மீட்டினார்கள். அவங்களுக்கு என்ன தெரியும், இசைக்கருவிகளை மீட்டவும் தெரியும், பாடினார்கள். யோசித்து பாருங்களேன், சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வரும்போது பார்வோம் அவனுடைய சேனைகளும் கம்ப்ளீட்டா என்ன செய்தாங்க, அழிக்கப்பட்டாங்க. எப்படி பாடியிருப்பாங்க, இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண மாட்டேன் தான் பாடியிருப்பாங்க. அற்புதமா பாடினாங்க. இந்த ஆம்பளைகள் பாடினாங்க. ஆம்பளைகளுடைய சத்தத்துல இந்த பெண்கள் பார்த்தாங்க, எங்களுக்கு பங்கு வேண்டாமான்னு சொல்லிட்டு 20-21 வசனத்துல மரியம் பாருங்க, தம்புரு எடுத்து அவ கிண்ணத்தை எடுத்த அவ எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்திரீகள் எல்லாம் கூடி அவங்க பாடினாங்க. எந்த பாட்டு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க, அவங்க மனைவி நீ வரல கரெக்டா சொல்றது, சரி ஞாபகத்தில் வச்சிருங்க, எல்லாரும் பாடுறாங்க. எல்லாரும் பாடி முடித்த உடனே பாருங்க, எப்போதுமே கர்த்தரை துதிக்கின்ற நாவு ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது தேவன் உள்ளத்தை காண்கிறவர். இன்னைக்கு நாம் பாடலாம், ஆடலாம், துதிக்கலாம், இசை கருவிகளை மீட்டலாம், தேவனை மகிமைப்படுத்தலாம், ஆனால் என்னை காண்கிறவர் தேவன், என் உள்ளத்தை பார்க்கிறார், மனிதன் தன் முகத்தை பார்க்கிறான். ஆண்டவர் என்ன செய்தாரு, 3 நாள் இவனால தண்ணி எல்லாம் மட்டும் பார்ப்போம், 10 அற்புதம் வாதைகள் மூலமா நடத்திட்டேன், பலத்த கரத்தால் அவங்களை விடுவித்தேன், சிவந்த சமுத்திரத்தை பிளக்க பண்ணி நடக்க பண்ணினேன். இது அவங்க அறிந்து பாடினார்களா இல்லையா? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை சோதித்தார். இந்த செய்தி முடியும் போது நீங்க ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், என்னவென்றால் பரீட்சை பார்க்கிறது, பரீட்சிப்பது தேவனுடைய செயலே ஒழி அது மனுஷனுடைய செயலாக மாறக்கூடாது. தேவன் இவர்களை பரீட்சை பார்த்தார். தேவன் இவர்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு, பரீட்சை பார்ப்பதற்கு இந்த பாடலையே ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டார். காரணம் என்ன, உற்சாகமாக பாடுறாங்க, மரியாவும் பாடுறாங்க, ஸ்திரீகளும் பாடினாங்க. பொதுவா நம்ம பாடி முடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கணும், நல்லா பாடினீங்கன்னா தொண்டை கட்டும். இவங்க ஒரு நாள் முழுக்க பாடி இருக்கிறாங்க, தொண்டையெல்லாம் கட்டி தண்ணி கொடுக்காம இருந்தா என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சீங்களேன். 3 நாள் தண்ணி இல்ல பாருங்க, 3 நாள் தண்ணி இல்ல. இயேசு அப்படி, தேவன் இப்படி, என் தேவன் அப்படி என்னெல்லாம் பாடினாங்க. பார்வன் சேனை போச்சது, பிசாசு போய் செத்துட்டான், அப்படி இப்படின்னாலும் பண்ணாங்க. 3 நாள் தண்ணி விடுகல. இந்த 3 நாள் கூட போதாது என்னை பொறுத்த வரைக்கும். காரணம் என்னன்னு சொன்னா, தேவன் செய்த அற்புதங்களை இவங்க நினைத்திருப்பார்களே, ஆனால் இந்த 3 நாள் ஒரு பொருட்டே கிடையாது. சொல்ற எனக்கு அந்த அனுபவம் இல்லை, ஆனாலும் நான் சொல்லுகிறேன், அத்தனை நன்மைகள் ஆண்டவர் செய்திருந்த போது இந்த 3 நாள்கள் கர்த்தரை குறித்து எண்ணவே இல்லை. மோசை பார்த்து ஆரோனை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. அப்ப மோசை தேவனை நோக்கி கெஞ்சுறாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இந்த தண்ணியை காட்டி கொடுத்தார், அந்த தண்ணி கசப்பாயிடுச்சு. அப்ப மோசை கெஞ்சுறாரு, ஒரு மரத்தை வெட்டி போட்டுறான்னு வெட்டி போட்டாரு, அது தத்திப்பாச்சு, தண்ணியை குடிச்சாங்க. தண்ணியை குடிச்சவங்க என்ன செய்திருப்பாங்க, அவங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை, ஞாபகத்தில் வச்சிடுங்க. அவங்களுக்கு நமக்கும் வித்தியாசம், ஒரே ஒரு இதுல காண்பிக்கணும். நம்ம காண்பிக்கலன்னு சொன்னா நம்ம நிலைமையும் பரிதாபம். ஆண்டுடைய நாமத்துல சொல்றேன், இப்ப பாடினாங்க, பாடி தண்ணீர்ல திட்டுனாங்க, தண்ணி கிடைச்சது ஒண்ணு என்ன செஞ்சிருப்பாங்க, மறுபடி பாடின பாட்டு திருப்பி பாடியிருப்பாங்க, சொல்ல சொல்லியிருப்பாங்க, டே இப்பதாண்டா நம்ம பட்டோம், நல்லா பாடணும், என்ன கிடைச்சது, மூணு நாள் தண்ணி இல்லாம போனோம், இப்பவும் பாடவாடா போறீங்கன்னு கொஞ்சம் பேர் சொல்லியிருப்பாங்க. அவங்கள என் கேட்டரில் வச்சுக்கிட்டுங்களேன், என் கேட்டரில் வச்சிருங்க. ஆனா மற்றவங்க எல்லாம் உற்சாகமா கணிச்சிருப்பாங்க, பாட்டு பாடி தேவன் சிவந்த சமுத்திரத்தை மட்டும் இல்ல கடக்க பண்ணினார், தண்ணீரையும் மதுரமாக மாற்றினார். அப்பதான் ஆண்டவர் இவங்களை சோதிக்கிறதுக்கு சொல்றாரு. என்ன சொன்னார்? மதுரம் அந்த தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் மோசிட்ட சொல்றாரு, எப்பா நான் இவங்களை சோதிக்கிறேன், என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய கற்பனைகளையும் இவங்க கை கொண்டு நடப்பார்களே ஆனால் நான் எகிப்திலே அனுமதித்த ஒரு வாதையையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல் வர பண்ண மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, இவங்க என்ன சோதிக்க, இவங்களை நான் சோதிக்க போறேன் பாத்துக்க, என்னுடைய கற்பனைகள் என்னுடைய கை என்னுடைய கற்பனைகள் இவர்கள் கை கொண்டு நடப்பார்களே ஆனால் இவர்களுக்கு நான் எந்த விதமான வாதையையும் அனுமதிக்க மாட்டேன். அதனுடைய பலனை ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகின்றார், இவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். இது மோசே சொல்றாரு. எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும் பாருங்க, பாடினதுக்கு பதில் கிடைச்சா இல்லையா? பதில் கிடைச்சா? முறுமுறுத்ததுக்கு பதில் கிடைச்சா? புரியுதான் சொல்றது? பாடினதுக்கும் பதில் கிடைச்சது, முறுமுறுத்ததுக்கும். எதுக்கு முறுமுறுத்தாங்க? தண்ணிக்கா முறுமுறுத்தா? தண்ணி கொடுத்தார் ஆண்டவர். எதுங்க ஈஸி? முறுமுறுத்தா தண்ணி கிடையாது. பாடி ஆண்டவருடைய கட்டளை கை கொண்ட பலன் கிடைக்கும். எதுங்க ஈஸி? நீங்க முறுமுறுக்கீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு ஒண்ணும் கேட்கல, இங்க வந்து கேட்கல. கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்களேன், ஒரு சிறு குறை வந்தோன்னு முறுமுறுப்பு, முறுமுறுப்பு வந்தோன்ன கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய பலன் வந்தோன்ன ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொன்ன உடனே ஒரு சின்ன ஒரு சோதனை, அந்த சோதனை வந்தோன்ன மறுபடியும் முறுமுறுப்பு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் என்று தெரியல பாத்துருங்க. அப்புறம் கவனிங்க, இதுதான் என்ன ரொம்ப பாதித்தது, அந்த முறுமுறுத்து தேவன் அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் சொன்ன அடுத்த நாள்ல அவங்க போன இடம் எந்த இடம் சொன்னா, ஏலிம், 12 நீரூற்றுகள் உள்ள இடம், 70 பேரச்சு மரங்கள் நிற்கிற இடம், அங்க போய் சேர்ந்தாங்க. அப்ப தேவன் 3 நாள் உங்களை நடக்க பண்ணினாரு, இந்த 3 நாட்களும் ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து பாடியிருப்பார்களே ஆனால் இவர்கள் எங்க போய் சேர்ந்திருப்பார்கள்? ஏலிமில் போய் சேர்ந்திருப்பார்கள். ஏலிமில் காணப்படுவது என்ன? 12 நீரூற்றுகள், 70 பேரட்சை மரங்கள். கர்த்தர் அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தும் போது நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆண்டவரே ஒரு இம்மை பொழுது உம்மை மறந்து விட்டேனே. இதோ தானே இருக்குது ஐயா தண்ணி. இந்த தண்ணிக்காகத்தானே ஆண்டவரே நான் முறுமுறுத்தேன், இந்த தண்ணிக்காகத்தானே நான் உம்மிடத்துல சண்டை போட்டேன், இந்த தண்ணிக்காகத்தானே மோசேயும் ஆரோனையும் கல்லறிந்து கொள்ள போனேன், இந்த தண்ணீர் ஆண்டவரே அருகில் தானே வைத்திருந்தீர், ஒரு இம்மை பொழுது நான் அதை நினைத்திருப்பேனே ஆனால் இந்த ஏழையும் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடமாக மாறியிருக்குமே, இப்போதோ அது முறுமுறுப்பின் பின்பாக நான் அதில் வந்து சேர்ந்தபடியால் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் முடியவில்லை, நான் வெட்கப்பட்டு போனேனே, வெட்கப்பட்டு போனேனே. அப்புறம் நீங்க 16 அதிகாரம் யாத்திராகமத்துல முதல் 3 வசனத்திலையும் பாத்தீங்கன்னு சொன்னா அதுல தேவன் சொல்லுவாரு என்னன்னு சொன்னா, 2.5 மாசம் எகிப்துல இருந்து இவங்க பிரயாணப்பட்டு எவ்வளவு நாளாச்சு? 2.5 மாசம் ஆச்சு. பாத்துருங்க, இந்த 2.5 மாசத்துல இத்தனை அற்புதங்களை மறக்க முடியுமா? நீங்களும் நானும் மறப்போமா? ஆண்டவர் காற்றிலிருந்து விடுதலை பின்னாலே அதை நம்ம நினைச்சு மாட்டோம், பேசவே மாட்டேங்கிறீங்களே, மறக்க மாட்டோம். சிவந்த சமுத்திரத்தை பிளந்து வழி நடத்தின தேவன், பார்வனையும் அவன் சேனைகளையும் அமிழ்த்தி போட்ட தேவன், 2.5 மாசத்துல மறப்போமா ஐயா? மறந்துட்டாங்களே, மறந்துட்டாங்களே. என்ன கேட்டாங்க தெரியுமா? மோசையிடத்துல வந்து கேட்கிறாங்க, நாங்க எகிப்துல இறைச்சி பாத்திரத்தை சுத்தி உட்கார்ந்து சாப்பிட்ட நாட்களை நினைவு கூறுகிறோம், எங்களை கொல்லவா இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்தீர், நாங்கள் மறுபடியும் எகிப்துக்கு போவது நல்லது என்று முறுமுறுத்தாங்க. அப்பதான் மோசை கேட்கிறார், ஆண்டவரே இந்த ஜனத்தை பற்றி நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றது, கவலைப்படாத, அவங்க ஒன்ற முறுமுறுக்கல, யார முறுமுறுக்கிறாங்க, என்னதான் முறுமுறுக்கிறாங்க, உங்ககிட்ட யுத்தம் பண்ணல, என்னட்டு யுத்தம் பண்றாங்க, கவலைப்படாத, அவங்களுக்கு சாப்பாடு தானேடா வேணும், இந்த சாப்பாட்டுக்காகத்தானே இத்தனை அற்புதங்கள் செய்த என்னை அவர்கள் விட்டுவிட போகிறார்கள், இந்த சாப்பாட்டுக்காகத்தானே அவர்கள் இத்தனை காலம் வழிநடத்தின தேவனை மறுதளிக்க போகிறார்கள். பரவாயில்ல விட்டு, 40 வருஷம் இவங்க அடுத்த 8 எடுத்து வச்சாங்கன்னு சொன்னா கானான் தேசத்துல போயிருப்பாங்க. ஆண்டவர் அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி மோசே இடத்துல சொல்லுகிறார், இதன் வழியாக நீ போ. அவன் அவர்களை நடத்தி கொண்டு போனது 40 நாட்களுக்குள்ளாக. கானான் தேசத்துக்கு போக வேண்டியவர்கள் 40 ஆண்டுகள் ஆயிற்று அவர்கள் கானான் தேசத்துக்கு போக. ஆண்டவர் மன்னா கொடுக்கிறார், இந்த மன்னா கொடுத்த சமயமும் அவங்களை சோதித்தார் ஆண்டவர். எப்படி சோதித்தாருன்னா, ஆண்டவர் சொல்றார் மோசேயத்துல ரொம்ப அருமையா சொல்றாரு, இப்பா காலையில பாரு மன்னா கிடைக்கும் அவங்களுக்கு, வெளியே வந்து பார்த்தாங்கன்னா ஒரு தேவிட்ட பணியாரம் போன்று ஒன்று இருக்கும், அவங்க அதை கலெக்ட் பண்ணலாம், ஒவ்வொருத்தரும் இந்த அளவுக்கு தான் கலெக்ட் பண்ணணும், ஒரு ஓமா தான் கலெக்ட் பண்ணணும், அதுக்கு மேல கலெக்ட் பண்ண கூடாது. கலெக்ட் பண்ணாங்களா? பவுல் அழகாக சொல்லுவார், போதும் என்கிற வசனங்கள் மறந்துடுமே, உன் பக்கத்தில் போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். இவங்களுக்கு மண்ணை கொடுத்துட்டு ஆண்டு சொன்னது, எப்ப ஒரு ஓமர் போதும், நீ எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், ஒண்ணுக்கு மேல சாப்பிட்டேன்னா சொல்லுங்க என்னங்க இது, இவ்வளவு அழகா நான் சொல்லியும் ஃபில் இந்த பிளாங்க் வந்து நிரப்ப மாட்டேங்கிறீங்களே. ஒரு ஓமர் இவனை சாப்பிட்டாங்கன்னா போதும், அமலேக்கரையும் முறியடிப்பானுங்க, பெலிஸ்தரையும் முறியடிப்பானுங்க, மீதியானையும் தோக்கடிக்க பண்ணுவாங்க, போதும் ஒரு ஓமர் போதும், இதுக்கு மேல அவங்க சேர்க்க கூடாது. ஆனா அது ஒரு சோதனை. ரெண்டாவது சொன்னாங்க, 7வது நாள் என்னுடைய ஓய்வு நாள், அந்த நாளுக்கு அவர்கள் என்ன செய்யக்கூடாது, எதையுமே சேர்க்கக்கூடாது. அதனால 6வது நாள் நான் அவங்களுக்கு என்ன செய்வேன், 2 பங்கு விழ பண்ணுவேன். அவங்க வந்து ஒரு ஓமர் கலெக்ட் பண்ணவங்க அன்னைக்கு மட்டும், என்னைக்கு சனிக்கிழமை மட்டும், அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் என்ன செய்யணும், 2 ஓமர் அவங்க வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா ஓய்வு நாளில் அவங்க வந்து வெளியே போக கூடாது, ஓய்வு நாளில் இந்த மன்னாவை விழ பண்ண மாட்டேன். போனாங்களா பாக்க, சேர்த்து வச்சது என்னாச்சு? ஆண்டு ஒரு வசனம் சொல்லுவார் இல்லையா, இந்த உலகத்துல நீங்க பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்காதுங்க, வச்சா புழு துரு சொல்லாரா இல்லையா? இவங்க சேர்த்தாங்க, என்னாச்சு, புழு பிடிச்சு போச்சுது. நம்ம சேர்க்கிறோம், புழு பிடிக்குத? பதில் சொல்லுங்க. சிலர் நினைப்பீங்க, இதுக்குதான் இயேசுவாமி சிலுவையில் அறைஞ்சார், பார் நான் சேர்க்கிறேன் எனக்கு புழு பிடிக்குதா. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் சொன்னாரு, இங்க நீ சேர்த்து வச்சேன்னா அது என்ன செய்யும், துரு பிடிச்சிடும், புழு பிடிச்சிடும், அழிஞ்சு போகும், சேர்த்து வைக்காத அப்படின்னு. இதே கான்செப்ட் தான் இஸ்ரவேல் ஆண்டவர் கொடுத்தார், கொடுத்து சோதித்தார் உங்களை. ஆனா 40 வருஷமும் இந்த மன்னாவை அவங்க சாப்பிட்டு திருப்தி அற்று போவாங்கன்னு தேவன் தெரிஞ்சு முதல்ல சொல்லிட்டார், முதல் நாள்ல சொல்லிட்டார், மோசே கொஞ்சம் இது மன்னாவை எடுத்து என்ன செய்யுதுன்னா பத்திரமா பத்திரப்படுத்தி வைப்பா, அது வந்து நீ வந்து ஒரு நாளில் அவனுக்கு சொல்லுவேன் இதை எங்க வைக்கணும்ட்டு. அது வந்து எதுக்குன்னா, இந்த இஸ்ரவேல் எனக்கு எதிராக, சரி நான் இப்ப கேட்கிறேன், மன்னா ஆசீர்வாதமா சாபமா? முறுமுறுத்து நீங்க என்ன வாங்கி உண்டால், அது முறுமுறுத்து கர்த்தரை குற்றம் சொல்லி மோசே யாரும் நீ கல்லு தூக்கி அடிக்க போய் தேவன் கொடுத்த மன்னா ஆசீர்வாதமா சாப்பிடும். அவமானத்தில் சிம்பல், பியூட்டிஃபுல். இதை ஆண்டவர் எங்கேயும் கொண்டு வச்சுட்டாரு, உடன்படிக்கை பெட்டியில் வச்சுட்டாரு. இந்த உடன்படிக்கை பெட்டியில ஆண்டவருடைய வருகைக்கு பின்பதாக பரலோகத்துக்கு போகும்போது இந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன இருக்க போகுது? மன்னா இருக்க போகுது. நினைவு கூற வேண்டிய ஒரு காரியம் அது. நீ என்ன முறுமுறுத்த, ஏன் ஆரோனுடைய கோல் அங்க போச்சது உடன்படிக்கை பெட்டியில? ஆரோனுக்கு எதிர்த்து என்னங்க பேசவே மாட்டேங்கிறீங்க? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, சொல்லுங்களேன். நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, நம்ம கொஞ்சம் பேரா இருக்கிறதுனால மாறி மாறி பேசும்போது எனக்கும் சந்தோஷமா இருக்கும், கண்ணு திறந்து பார்க்க பயமா இருக்கு, அதனால தான் பார்க்க மாட்டேங்கிறேன். சரியா, நல்லா கவனிச்சிடுங்க. ஆரோனுக்கு எதிர்த்து நின்றாங்க, அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு அவனோட கூட்டிட்டு அவனுடைய கோலை கீழே போட சொல்றாரு. இவனை கோலை போட்ட போது இவனுடைய கோல் என்ன செய்தது? துளர்த்து இருந்தது. அதுதான் ஆரோனின் கோல். அதையும் எடுத்து ஆண்டவர் உடன்படிக்கை பட்டியல வைக்க சொன்னார். காரணம் என்ன? மன்னாவை பார்க்கும் போது நாங்கள் முறுமுறுத்தோம், ஆரோனின் துளிர்த்த கோலை பார்க்கும் போது தேவன் நியமித்த அந்த நியமத்துக்கு எதிர்த்து நின்றோம். இதை அவங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் பயன்படுத்துறார். சரி, இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், கர்த்தரை நம்ம பரீட்சை பார்க்க கூடாது. அதுக்காக நான் இப்ப கேட்கிறேன் பாருங்க, நீங்களும் நானும் அந்த பெரிய 30 லட்சம் பேர் போன அந்த இடத்துல இருக்கிறோம் வச்சுட்டீங்களேன், ஒரு நாள் முறுமுறுக்காம இருந்திருப்போம்னா எங்க போய் சேர்ந்திருப்போம்? 7:12 நீரூற்றுக்குள்ள இடத்துல போய் சேர்ந்திருப்போம். சரி, முறுமுறுத்துட்டோம், ஆண்டவர் ஆனாலும் அந்த 12 நீரூற்றுகளை காட்டி தந்த, இது ஒரு பாடம் இல்லையா? இது ஒரு பாடம் தானே? சரி, இப்போ அடுத்து தண்ணி இல்லாம இருக்குது, என்ன நினைக்கிறீங்க? ஐயா இன்னொரு ஏலியும் இருக்குன்னு நினைக்க மாட்டீங்களா? நினைக்க மாட்டோம் இல்லையா? நமக்கு ஒரு நியதி இருக்குது. என்ன சொன்னா, ஆண்டவர் நம்ம சோதிக்க விடாது, அவர் நம்ம இஷ்டத்துக்கு விட்டுறணும், கேட்கறது மட்டும் தரணும். நம்ம ஊர்ல பிள்ளைகள் இப்பதான் இப்ப அப்படிதான் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னன்னு சொன்னா, அப்பாவுக்குரிய மரியாதை எல்லாம் கிடையாது, ஆனா கொடுக்க வேண்டியது அப்பா என்ன செய்யணும்? கொடுத்துடணும். புரியுதுல? அதுல வந்து எது காரணம் என்னன்னு சொன்னா, ரொம்ப பேசினா நீ எதுக்கு என்ன பெருத்தன்னு கேட்பாங்க. இதே வார்த்தையை தான் யாரு கேட்டா? இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டா. இப்ப பாருங்க, தண்ணீர்ல திரும்ப இப்ப வந்து ஆண்டவரிடத்துல மோசே இடத்துல போய் சத்தம் போடுறாங்க. மோசே கேட்கிறாரு, யாத்திராகவும் 17:3 மோசே கேட்கிறாரு, ஐயா ஏன் நீங்க தேவனை பரீட்சை பாக்குறீங்கன்னு கேட்டார். ஏன் ஆண்டவரை பரீட்சை பாக்குறீங்க? அப்படி கேட்டதுனால அவரை கல்லறிய போனாங்க. அப்போதுதான் அவங்க கேக்குறாங்க என்னன்னு சொன்னா, ஆண்டவரே இந்த ஜனங்கள் கொடிய ஜனங்கள் ஐயா, நன்றியே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, எனக்கு என்ன செய்யணும் தெரியல, என்ன கல்லறிய வராங்கன்னு மோசே புலம்புன போது ஆண்டவர் சொல்றாரு மோசே பார்த்து, எப்பா இஸ்ரவேலின் மூப்பர்களை கொஞ்ச பேர் கூட்டிக்க, கூட்டிட்டு போய் நீ நேர எல்லை ஓரேப்புல போ, எனக்கு முன்னால இருக்கிற அந்த கண்மலையில போ, நான் அந்த கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அதுலேருந்து ஜனங்கள் குடிப்பதற்கான தண்ணீரை நான் புறப்பட்டு வர பண்ணுவேன். நம்முடைய தேவன் கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைக்க வல்லமை உள்ள தேவன். வரவழைத்தார், எல்லாரும் குடிச்சாங்க. அப்பதான் ஆண்டவர்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறதுனால வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவரை பரிசோதிக்கத்தக்கதாக, பரீட்சை பார்க்கத்தக்கதாக இந்த போராட்டத்தை நடத்தினாங்களாம். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனை பரீட்சை பார்ப்பது அவருடைய பிள்ளைகளே, வேற யாரும் கிடையாது. தேவனை பரீட்சை பார்ப்பது அவருடைய பிள்ளைகளே, நன்மைகள் பெற்றவர்களே, அற்புதங்களை கண்டவர்களே. இதுல எனக்கு இன்னும் கொஞ்சம் வேதனையான ஒரு சம்பவம் நடந்தது. அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல மோசே ஒவ்வொரு கோத்திரத்தையும் பிடிச்சு ஆசீர்வதிப்பார். பார்த்துருங்க, கவனிச்சிருங்க, 40 தாண்டி மோசே ஒவ்வொருத்தனையும் கூப்பிட்டு சொல்றார், ரூபன் நீ இப்படிப்பட்டவன், யாக்கோபு செய்தது மாதிரியே சொல்றார். இந்த லேவியை கூப்பிட்டார். இந்த லேவி கோத்திரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உடன்படிக்கப்பட்டியை சுமந்தது. அவங்களுடைய பாதங்கள் வந்து யோர்தான் நதியில தொட்டோடன யோர்தான் நதி என்ன செய்தது, இடம் விட்டு விலகிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தார்கள். யோசுவாவின் காலத்துல லேவியர்கள் முன்னால் இருப்பாங்க பாடுறதுக்கு. சரிதானா? என்னங்க சரிதானா? யுத்தத்துக்கு போகும்போது யார் முதல்ல நிப்பாங்க? லேவியர் நிப்பாங்க. அவங்க துதித்து பாடி போவாங்க. எரியோ கோட்டை விழுந்த போது லேவியர் பங்கு பெரிய பங்கு இல்லையா? ஆனா கவனிங்க, மோசே லேவிய பார்த்து சொல்லுவான், எனக்கு அது ரொம்ப என்ன பாதித்தது. என்னதுனால என்னன்னா, யூதாவை பற்றி ஆண்டவரத சொல்லல, யாரையும் பத்தி சொல்லல, லேவிய பத்தி சொல்லுவார். சொல்லும் போது என்ன சொல்லுவார் தெரியுமா? மேரி பாபன் தண்ணீர் இடத்தில் வாக்குவாதம் பண்ணின நீ, மாசாவிலே பரீட்சை பார்த்த நீ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு முந்தி ஒரு சம்பவம் உண்டு, அதை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். தேவன் சொன்னார், மோசேனத்துல இந்த ஜனங்களை எல்லாம் அழிச்சிடலாம் அழிச்சிடலாம், மூலமா ஒரு சந்ததி என்ன செய்வேன் உருவாக்க. அப்பதான் மோசே ஆண்டவருக்கு பிரசங்கம் பண்ணுவார். என்ன சொல்லுவாருன்னா, நீ நீதிய சாந்தம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், இவங்களை என்ன செய்யணும், நீங்க மன்னிக்கணும்னு கேட்பார். ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? மன்னித்தேன், நீ கேட்ட நான் மன்னித்தேன்னு சொல்லுவார். லேவிய மன்னித்திருந்தால் இத அவர் சொல்ல வேணுமா? பேசுங்க. இதுக்கு முந்தி யாரை மன்னித்து விட்டார் ஆண்டவர்? இஸ்ரவேலர் எல்லாரும் விசேஷமா லேவி புத்திரரையும் என்ன செய்து விட்டார்? மன்னித்து விட்டார். இப்ப மோசேவை ஆண்டவர் சொல்றாரு, மாசாவிலே பரீட்சை பார்த்த நீ, மேரி பாபின் தண்ணீர் இடத்திலே வாக்குவாதம் பண்ணின நீ. ஆண்டுடைய நாமத்தில் என்னை தாழ்த்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஊழிய சம்பவம் வம்சம் அன்று ஒருவேளை நன்றாக இருந்திருக்குமேயானால் இஸ்ரவேலர் கூட பாவம் செய்யாமல் இருந்திருக்க வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவர்களை தூண்டி விட்டிருக்க வேண்டும். எனவே தான் யோசுவா பல தடவையிலே அவன் ஆண்டவருக்கு முன்பதாக உபவாசம் பண்ண போன போது லேவியர் யாரும் வரவில்லை. ஊழியர்களை பத்தி சொல்லும் போது சபையர் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். லேவியர் தானே பாவம் செய்தாங்க, ஏன்னா மோச வேற யாரையும் பத்தி இதை என்ன செய்யல சொல்லல. யார பத்தி தான் சொன்னாரு? லேவியர் பத்தி தான் சொன்னாரு. அப்ப பாவம் செய்ததுல முக்கிய பங்கு யாருக்கு? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு? இன்னைக்கு உள்ள ஊழியர்கார யாரு? ராஜரீக உன் பக்கத்தில் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். இயேசுவின் நாமத்தில் ராஜாக்கள் யாரு? இயேசுவின் நாமத்தில் தீர்க்கதரிசிகள் யாரு? ஊழியக்காரர்கள் யாரு? ஆச்சாரியர்கள் யாரு? ஆண்டவருடைய நாமத்திலே விசுவாசம் வைத்திருக்கிற நீங்களும் நானும் தானே? நாம் தான் அவரை பரீட்சிப்பார். சரி, சில வசனங்களை உங்களுக்கு பிரயோஜனமா சொல்றேன். எதுக்காக நம்ம தேவனை பரீட்சை பார்ப்போம் தெரியுமா? இன்னைக்கு பிரைஸ் அண்ட் வர்ஷிப்ல பிரதர் அழகாக சொன்னாங்க, ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. உலகத்துக்காக தான் யார பரீட்சை பார்க்கணும்? தேவனை. ஒருவேளை போஜனத்துக்காக ஏசாவன் ஜனம் நம்ம இல்லையா? ஒரே ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாக்கத்தை விற்று போட்ட ஏசாவை போல தானே, ஒருவேளை போஜனத்துக்காக ஆண்டவருடைய அன்பை நாம் மறந்து விட்டு ஆண்டவரை மறுதளிக்கிறவர்களாக காணப்பட்டால் ஏசாவுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? சங்கீதம் 78:18-20 வரையிலும் சங்கீதக்காரன் சொல்லும் போது என்ன சொல்லுவார் தெரியுமா? 18 சங்கீதம் 78:18 தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டார். மன்னாவை கொடுத்த சமயம் அவங்களால திருப்திப்பட முடியல. என்ன கேட்டாங்க? இறைச்சி கேட்டாங்க, இச்சைக்கேற்ற போஜனம். இந்த இறைச்சி இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வர காரணம் எது? எகிப்து தேசத்துல எங்க உட்கார்ந்தாங்க? இறைச்சி பாத்திரத்தை சுத்தி உட்கார்ந்தாங்க. இப்ப வனாந்திரத்துல நடக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்தின் மன்னாவை கொடுத்தார், முறுமுறுப்பை கேட்டு ஆண்டவர் கொடுத்தார். அவர் 40 வருஷம் செருப்பு கிழியாமல் பாதுகாத்த தேவன், 40 வருஷம் அவருடைய உடைகள் கிழிந்து போகாமல் பாதுகாத்த தேவன், 40 வருஷம் அவர்களை போஷிக்கவும் அவர் போதுமானவராக தானே இருந்திருக்க வேண்டும். இச்சைக்கேற்ற போஜனம். எனவேதான் யோவான் சொல்லுவார் அழகாக, கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை. இன்றைக்கு கர்த்தரை நீங்களும் நானும் பரீட்சை பார்ப்பது, ஆண்டவரே நான் 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்க போறேன் சுவாமி, நீங்க என்னோட பேச வேண்டும், பரீட்சை பார்த்து பாருங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவார். தசம பாகத்தை ஆண்டருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலே கொண்டு வா என்று சொல்லும்போது தயவு செய்து தப்படுத்துறதுங்க இங்கு அல்லது, அதை கொண்டு வரும் வாருங்கள், அப்போது வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகுமட்டும் நான் உங்களை ஆசிர்வதிக்க மாட்டேனோ என்று இதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொன்னார். அதை நீங்க செய்து பாருங்க, தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார். ஆனா கண்களின் நிச்சயக்கும் மாம்சத்தின் நிச்சயக்கும் ஜீவனத்துக்கும் பெருமைக்கும் ஏதுவான எதையும் நீங்கள் செய்தாலும் அது கர்த்தரை பரீட்சை பார்ப்பது, பாராமல் இருப்பதற்கு ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை கேட்டுக்கொள்றேன். அடுத்துக்கு நீங்க இந்த கண்களின் நிச்சயங்களை வச்சு நம்ம ஆண்டவர் பரிசோதிப்போம். அதே சங்கீதத்துல சங்கீதக்காரன் 56-58 வரை சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர்கள் விக்கிரகங்களை செய்து வழிபட்டதன் நிமித்தம் தேவனுக்கு முன்பாக அவரை பரீட்சை பார்த்தார்கள். விக்கிரகங்கள், நான் ஆண்டவருடைய நாமத்துல உங்களுக்கு அன்போடு சொல்றேன், விக்கிரகத்தை நீங்க வணங்கினாதான் ஒரு இந்து சகோதரனுக்கு நீங்க சுவிசேஷம் சொல்ல முடியுமானா? பெட்டர் வி ஸ்டாப் ப்ரீச்சிங் த காஸ்பல். நீங்க சொல்ல வேண்டாம், ஏன்னா தேவனுடைய கற்பனைகளை மீறி தேவனுடைய சுவிசேஷத்தை நீங்களும் நானும் சொல்ல முடியாது. தவறான ஒரு உபதேசம் அது. இறைச்சி சாப்பிடாம இருந்து ஒருத்தனை ஆதாயப்படுத்துறீங்களா? ஆதாயப்படுத்தலாம். தவறான பாதைக்கு செல்லாம ஒருவனை ஆதாயப்படுத்துகிறீங்களா? ஆதாயப்படுத்தலாம். அவன் போகிற பாதையில போய் நீங்கள் விக்கிரகங்களை வழிபட்டு விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை சாப்பிட்டு அவனிடத்திலே நண்பனாகி அவனை கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வரலாம் என்று எண்ணுவீர்களே, ஆனால் கிறிஸ்து உங்களோடு இல்லை. விக்கிரகத்தின் மூலமாக நாம் தேவனை பரீட்சை பார்ப்போம். சரி, நான் ஏற்கனவே கேட்டேன் இல்லையா, அதாவது முறுமுறுத்து நீங்க கேட்கிற எதுவும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார், என்ன கேட்டாலும் தருவார். முறுமுறுத்து நீங்க கத்திரத்துல கேட்டீங்கன்னா கத்திர மிடிதான் தருவார். தண்ணி நீங்க தருவார், சாப்பாடு தருவார், இறைச்சி தருவாங்க, நீங்க இச்சிக்கிற இடங்கள் கிடைக்கும், எது ஆனாலும் தருவார் பார்த்துருங்க. ஆனால் 106 சங்கீதத்துல ஆண்டருடைய வசனம் சொல்லுகிறது, 13-15 வரை வாசிப்பீர்களே, ஆனால் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய ஆத்மாவில் இழைப்பை அனுப்பினார். அப்படின்னா என்ன? சவுல மாதிரி ஆக்கினார்ன்றார். அப்படின்னா என்ன? சவுலில் இருந்த பரிசுத்தாவி எடுத்து போடப்பட்ட போது சவுல் யாரா இருந்தான்? இழைத்து போனவன். அவனிடத்தில் தேவனுடைய பலன் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இதோ ஆண்டவருக்கு காத்திருக்க முடியாமல், அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்க முடியாமல் கர்த்தரிடத்திலே இச்சை உள்ளவர்களாக்கி கேட்டவைகளை கர்த்தர் கொடுத்தார், ஆத்மாவிலோ இழைப்பை அனுப்பினார். இது நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும். பாத்துருங்க, ஆத்மாவில் இழைப்பை அனுப்பின பிறகு நான் ஒண்ணு கேட்கிறேன், தப்பா இருக்காதுங்க யாருமே. இழைப்பை அனுப்பின்பா, அதனாலதான் தாவீது கெஞ்சி கேட்பார் 51 சங்கீதத்துல, பரிசுத்தாவியே என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதே, ஆண்டவரே மன்னிங்க. அழகா சொல்வாரு, நான் துர்க்குணத்துல உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், ஆண்டவரே உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், ஆண்டவரே பரிசுத்தாவி என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதையும் கெஞ்சினார் தாவீது. ஆனால் சவுல் இருந்து தேவன் அதை எடுத்து போட்டார். சவுலோ ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ள கூட முடியாதவனாக தள்ளப்பட்டு போனானே. இப்ப நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, எதுங்க நமக்கு முக்கியம்? சும்மா நம்ம பேசுவோமே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க பேசும்போது எனக்கு பிரயோஜனமா இருக்குது. ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே உங்களுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, என் பிள்ளைய பாக்குறீங்களா, அவன் தோக்குறான் பாக்குறீங்களா ஆண்டவரே என்று கேட்டு, பிள்ளைய ஆசீர்வாதமா நல்லபடியா படிக்க வச்சு, பிள்ளைக்கு வேலைக்கு போக வைத்து, அவன் ஆத்மாவில இழப்பு, உங்க ஆத்மாவில இழைப்பை ஆண்டவர் அனுப்புவது உங்களுக்கு விருப்பமா? இல்ல அவருடைய ஆலோசனைக்கு காத்திருந்து போதுமென்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியிலே நிலைத்திருந்து நன்மையை பெற்றுக் கொள்வது ஆசீர்வாதமா? கேள்வி கேட்டு பதில் சொல்லாத ஒரே சபை சபை. வெளியிலிருந்து யாராவது வரட்டும், அவங்க கேள்வி கூட போட முடியாது. அதுக்கு முன்னாலேயே விட விடையும் சொல்லுவீங்க, ஆமின் சொல்லுவீங்க, தோத்திரம் சொல்லுவீங்க, அல்லையிலையும் சொல்லுவீங்க. இப்ப நான் கேட்டேன்ல, சொல்லுங்களேன், எதுங்க விரும்புறீங்க? அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய நாமத்தில் சொல்ல, சில முறுமுறுத்து சில நன்மைகளை பெற்றிருக்கிறோம். பெற்றதே தேவன் நமக்கு தந்த கிருபை என்று எண்ணி இருக்கிறோம். ஆனால் இழைப்பை ஆண்டவர் தந்ததை மறந்து விட்டோம். மனம் திரும்புவோம், கர்த்தரிடத்திலே மறுபடியும் வந்து, ஆண்டவரே நான் முறுமுறுத்தது தவறு என்று சொல்லுவோம், பாவம் என்று அறிக்கையிடுவோம். இல்லையானால் ஆவியானவர்களை, ஆவியானவர்களை. ஆனால் சங்கீதம் 95 சங்கீதக்காரன் சொல்லுவார், 8-11 வரைக்கும் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னு சொன்னா, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களே ஆனால், கேட்பீர்களே ஆனால், நீங்க மனம் திரும்ப இல்லைன்னு சொன்ன, என் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்ல. முடிஞ்சிட்டு நம்முடைய ஆண்டவரை இந்த லந்து காலத்துல எதற்காக பின்பற்றுகிறோம்? சாப்பாட்டுக்காக, தண்ணிக்காக, அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக? இந்த எந்த ஜாதியும் தேவன் விரும்புகின்றபடி இல்லை. இழைப்பை அனுப்புபார் இழைப்பார்களே பிரவேசிக்க பண்ண மாட்டார். இன்னொரு வகையான சோதனை பாருங்க, ஆண்டவரை பரீட்சை பார்ப்பது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7 10-14 வரைக்கும், இதை நீங்க கண்டிப்பாக நீங்க வீட்டில் போய் வாசிக்கணும். காரணம் என்னன்னு சொன்னா, இதுல ஆண்டவர் உங்களே என்னையும் பங்குபடுத்தி விட்டார். அதனால நம்ம சாக்குப்போக்கு சொல்ல முடியாது. ஏசாயா 7:10-14 வரையிலும் வாசிக்கும் போது, ஆகாஸ் ராஜாவிடத்துல ஆண்டவர் சொல்லுவார். இந்த ஆகாஸ் ராஜாவிடத்தில் ஆண்டவர் பேசுவதற்கு முந்தி ஏசாயாவை அனுப்பி ஆகாசோடு ஆண்டவர் பேசுவார். இப்படி எதிரி வருகிறானப்பா, ஆனா நீ கவலைப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுவார். சொல்லிவிட்டு ஆகாச கூப்பிட்டு கேட்பார், என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல ஒரு அடையாளத்தை வேண்டிக்க அப்படின்னு கேட்பார். சொல்றதாரு தேவன், சொல்றதாரு தேவன். கேப்பமா கேட்க மாட்டோமா? நான் இப்ப ஒரு துண்டு தந்து, ஒரு பேப்பர் தந்து, ஒரு பெண்ணையும் தந்துட்டு ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கிறார், என்ன கேட்கிறாரு? நீ ஆண்டவரிடத்துல ஒரு அடையாளத்தை வேண்டிக. எதுக்காக? உனக்கு எதிராக வருகிறாங்களேப்ப அந்த ராஜ்யம், இந்த ராஜ்யம் தோற்று போக போகிறது, இதை நான் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறேன், நீ இதை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு அடையாளத்தை வேண்டிக் கொள் என்று கேட்டது யார் சொன்னது? யாரு? தேவன். யாரிடத்துல சொல்லுகிறார்? ஆகாஸ் ராஜாவிடத்துல சொல்லுகிறார். இந்த ஆகாஸ் ராஜாவிடத்துல ஆண்டவர் இதை சொன்ன போது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதை நீ ஆழத்திலிருந்து கேளு, உன்னதத்திலிருந்து கேளு, எங்கிருந்தும் கேளு, நான் உனக்கு செய்வேன் சொன்னாரு. ஆகாஸ் என்ன சொன்னார் தெரியுமா? 12 ஏசாயா 7:12 சொல்லுகிறார். ஆகாஸ் சொல்லுகிறார், நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன். அன்பான தேவ பிள்ளையே, உங்களுடைய ஜபத்தில் தான் தேவன் வந்து, எம்மா நீ கேட்டது நிறைவேறத்தக்கதாக உனக்கு விசுவாசம் வளர்றதுக்குன்னு வச்சுக்கோயே, உனக்கு ஒரு அடையாளம் வேணுமா, அது ஆழத்திலிருந்து கேள், உன்னதத்திலிருந்து கேள், நான் உனக்கு செய்வேன்னு கேட்டா நீங்க செய்வீங்களா, கேட்பீங்க, கேட்க மாட்டீங்களா? அன்பான தேவ பிள்ளைகளை எச்சரிப்பாக இருங்க.
இது ஒரு நேர பொழுதுக்காக பொழுது போக்குக்காக நாம் இந்த நாளை செலவு செய்வதாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லியும் ஆகா சொன்னா, ஐயா நான் கேட்க மாட்டேன், நான் உங்களை பரீட்சை பார்க்க மாட்டேன். அப்போ ஏசாயா ஒரு அடையாளத்தை கொடுத்தார். அந்த அடையாளம் தான் நீங்களும் நானும் இன்றைக்கு ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 14வது வசனத்தில் சொல்லுகிறார், ஆனதால் ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். சரி, கவனிச்சுக்கிடுங்க, இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும், கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கிறோம். உலகத்திலேயே இன்னைக்கு தீர்க்க தரிசிகள் நிறைந்த இடம் எந்த இடம்? தமிழ்நாடு. நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க கண்டிப்பா பதில் சொல்லணும். இதற்கு ஊர்ல ரெண்டு சர்ச் இருக்குதுங்க, ரொம்ப தொலைவில் பக்கத்துல பக்கத்துல இருக்குது. ஒரு சர்ச்சில் அடையாளம் அற்புதம், பிசாசெல்லாம் அப்படி கர்ணம் போட்டு ஆடுது, நோய்கள் எல்லாம் பறக்குது. லிசன் பண்றீங்களா? நீங்க என்னை போனாலும் ஒரு அடையாளத்தோட நீங்க வெளியே வரீங்க. இன்னொரு சர்ச் இருக்குது, அங்க சர்ச்ல பிசாசு போறது பத்தியும் பார்க்க முடியல, அற்புதம் நடக்கிறது பத்தியும் பார்க்க முடியல, போறாங்க ஆராதிக்கிறாங்க கடந்து வராங்க. எந்த சர்ச்சு போவீங்க? ஆண்டவர் அப்படிப்பட்டவளை பார்த்து என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? விபச்சார சந்ததி. ஐயா நீங்க கேட்கிற அடையாளத்தை கர்த்தர் கொடுப்பார், ஆனால் உங்களையோ வேசி பிள்ளை என்று அவர் மாற்றி விடுவார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் செய்தி வரணும்னாலே, கேட்கணும்னாலே, அற்புதம் நடந்தால் தானே ஐயா, அடையாளம் கண்டால் தானே ஐயா. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, வேட்சி பிள்ளையான் எம் பிள்ளை அல்ல, விட்டுறாரு, பரிசுத்தாவை எடுத்துறாரு, பேசு பிள்ளைன்னு அவர் விட்டுறாரு. நீங்க கேட்கறது உங்களுக்கு கிடைக்கும். மன்னா கேட்டீங்களா? மன்னா கிடைக்கும். இறைச்சி கேட்கறீங்களா? இறைச்சி கிடைக்கும். எதை கேட்கிறதை கிடைக்கும். ஆனால் அவருடையதை எடுத்து போடுவார், ஆவியானவர் எடுத்து போடுவார், விபச்சார சந்ததி என்று சொல்லுவார். அடையாளங்கள் அற்புதங்களை கேட்கிறதன் மூலம் நீங்களும் நானும் தேவனை பரீட்சை பார்க்கிறோம். ஆகாசோ நான் கர்த்தரை பரீட்சை பார்க்க மாட்டான் என்று பாட்டேன் என்று சொன்னான். கடைசியாக எபிரேயராக்கும் சொல்லுவார், 3வது அதிகாரத்தில் 8-11 வரைக்கும் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, உங்க இருதயத்தை கடினப்படுத்தி தேவனை பரீட்சை பாராமல் இருப்பீர்களாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் நான் இதை உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன், தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் தேவனை பரீட்சை பார்ப்பார்கள். ஆண்டவர் மனிதனை பரீட்சை பார்ப்பார். காரணம் என்னன்னா, அவர் இருதயத்தை அறிகிறவர். அவரை நான் துதித்து பாடும்போது என் உள்ளத்தை அவர் காண்கிறவர். அவருக்கு முன்பதாக நான் என்னுடைய கரங்களை நீட்டி காணிக்கை செலுத்தும் போது என்னுடைய பரிசுத்த தன்மையை அறிகிறவர். அவர் என்னை சோதிக்கத்தக்கதாக பல காரியங்கள் செய்வார். இதோ 12 நீரூற்றுகள் உள்ள ஏலிமுக்கு அருகிலே உங்களை பாளையம் இறங்க பண்ணி உங்களை தண்ணீர் தாகத்தோடு ஆண்டவர் உங்களை சோதிப்பார். அந்த ஒரு இமைப்பொழுது ரொம்ப அழகா இன்னைக்கு ஒரு பாட்டு பாடணும். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் தண்ணி இல்லைன்னாலும் லேசான உபத்திரம் தானே? என்ன 40 நாள் மலையில கொண்டு போய் ஒரு ஆகாரமும் ஒரு தண்ணீரும் கொடுக்க முடியாம மோசையை தேவன் வைத்து, மோசை இறங்கி வந்தபோது ஜனங்கள் அவனிடத்தில் என்ன பார்த்தார்கள்? முகம் பிரகாசித்திருந்ததை கண்டார்கள். நம்முடைய தேவன் சோதிக்கின்ற நாளில் அந்த சோதனையை நான் சகிக்கும் போது, சோதனை யாருமே ஜெயிக்க முடியாது, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வேதத்தில் சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் கிடையாது. எப்படி இருக்குது? சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் யாரு? பாக்கியவான். அந்த நாள் மட்டும் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கிறேன் என்கிறதை எண்ணி, இதோ 10 வாதைகள், ஆண்டவர் நடத்தி வந்த சிவந்த சமுத்திரம், மேகஸ்தம்பம், அக்னிஸ்தம்பம், இவைகளை எண்ணிக்கொண்டு இருப்பேனேயானால், அடுத்து நான் பார்ப்பது
ஏலீம், 12 நீரூற்றுகள் உள்ள ஒரு இடம். நான் எத்தனை தூரம் தண்ணி குடிச்சாலும் குடிச்சு முடியாதுங்க. அவ்வளவு ஊற்றுகள் உள்ள ஒரு இடத்தின் அருகில் கொண்டு வைத்து விட்டு தேவன் என்னை சோதித்தார். காரணம் என்ன? என் இருதயமோ தேவனை அண்டி இராதபடி உலகத்தை அண்டி இருந்ததை ஆண்டவர் கண்டார். நீங்களும் நான் முறுமுறுத்து பெற்றுக் கொள்ளுகிற எதுவும், ஆண்டவருடைய நாமத்தில் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், எது நீங்கள் பெற்றுக்கொண்டாலும், நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள், சாட்சி சொல்லுவீர்கள், சாட்சி எழுதுவீர்கள், புத்தகம் வெளியிடுவீர்கள். நீங்கள் முறுமுறுத்து பெற்றுக் கொண்டதன் விளைவு, ஆவியானவர் எடுபட்டு போனார், உங்களோடு தேவன் இல்லை, நீங்கள் கேட்கிறதை தருகிறவர். ஒருமுறை பிசாசு கேட்டான், ஐயா எங்களை எங்க அனுப்புங்க, கடல்ல அனுப்பிடாதுங்க, ஐயா எங்க அனுப்புங்க, பண்டி கூட்டுது. கேட்டது யாரு? ஆண்டவர் அனுமதித்தாரா? அனுமதித்தார். அவர் உங்களுடைய என்னுடைய இச்சைகளுக்கு ஏற்றபடி என்னுடைய ஜபத்தை கேட்பார். அவர் ஆனால் ஆத்மாவிலோ இழைப்பை அனுப்புவார், என்னிடத்தில் இருக்கிற பரிசுத்தாவை எடுத்து போடுவார். இழைப்பார்தலில் நான் பிரவேசிக்க மாட்டேன். கர்த்தரை பரீட்சை பாராது இருப்போம். ஆகாஷ் சொன்னது போல நான் ஆண்டவரை பரீட்சை பார்க்க மாட்டேன். மோசே சொன்னது போல, ஏன் நீங்கள் ஆண்டவரை பரீட்சை பார்க்கிறீர்கள்? அவர் எரிச்சல் உள்ள தேவன். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த லந்து காலத்திலே மறுபடியும் நாங்கள் இந்த ஆண்டிலே வைக்கப்பட்டிருக்கிறோம் ஐயா. இது உம்முடைய சுத்த கிருபை, எங்களுடைய பலன் அல்ல. அடையாளங்களை தேடுகிறோம், அற்புதங்களை தேடுகிறோம். உம்முடைய வசனம் சொல்லுகிறது, நாங்கள் விபச்சார சந்ததி என்று. இச்சைக்கேற்றவர்களை கேட்கிறோம், முறுமுறுக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உம்முடைய இளைப்பாறுதலிலே நாங்கள் பிரவேசிக்க மாட்டோம் என்று. ஆகாசவனால் தேவன் கேட்டும் கூட, ஆழியில் இருந்தாலும் உன்னதத்தில் இருந்தாலும் உனக்கு விருப்பமாய் நீ ஒரு அடையாளத்தை கேள் என்று சொன்ன போது கூட, ஆகாஷ் சொன்னது போல, ஆண்டவரே நான் எந்த அடையாளத்தையும் கேட்க மாட்டேன்ப்பா, நான் உங்களை பரீட்சை பார்க்க மாட்டேன். அதே போல நம்முடைய வாழ்க்கை அமையத்தக்கதாக ஆண்டவரே நீ உதவி செய்யும் ஐயா. என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. அடையாளங்கள் அற்புதங்கள் அல்ல, முறுமுறுத்து உன்னுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிற வாழ்வும் அல்ல. ஆண்டவரே மோசே சொல்லுகிறாரேப்பா, பொறுமையாயிருந்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன கற்பனைகளுக்கெல்லாம் நீ கீழ்ப்படிந்த நடப்பாயேனால், இதோ தேவன் எகிப்தில் வரவழைத்த ஒரு வாதியும் உனக்கு அவர் அனுமதிக்க மாட்டார். அமர்ந்திருக்க கற்றுத்தாரும் ஆண்டவரே, நாங்கள் பொறுமையோடு இருக்க கற்றுத்தாரும் ஆண்டவரே, நாங்கள் பாளையம் இறங்கி இருப்பது ஏலிமுக்கு பக்கத்தில் தான் என்பதை நினைவு கூற பலன் தாரும் ஆண்டவரே. எங்கள் வாழ்வில் எது எந்த சந்தேகங்கள் வந்தாலும் வழி நடத்தினவர் நீர்தான் என்கிற உறுதி எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. நலந்து காலத்தில் அப்பா எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி சீஷர்களை அழைத்துக் கொண்டு போன போது, 12 பேரும் இடர்ன போது கூட, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர் இடராதபடிக்கு சிலுவையில் சென்று உம்மை துன்பப்படுத்தினவர்களுக்காக நீர் மன்னிப்பை பெற்றுக் கொண்டு பிசாசை ஜெயித்தீரே ஆண்டவரே, அந்த ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பலந்தார். வாரம் முழுவதும் சேமமாக காத்துக்கொள்ளும், குறைகள் குற்றங்களை மன்னியும் இரட்சகர் இயேசுவன் என்ப நாமத்தில் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.